எல்லாம் வல்ல அனைவர் ஆசக்தி திரு கண்ணினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குரு நல்லாலும் நம்முடைய இந்த பிருஹத் ஆறின் உபநிஷத்தில் மிக முக்கியமான பகுதி ஐந்தாவது மந்திரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த அஞ்சு இந்த மந்திரங்கள் இந்த ஐந்தாவது மந்திரத்தில் ஒரு நான்கு பகுதி அதை பிரித்தோம். ஆபாச சாத்திய தர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பிரிவாக இந்த மந்திரத்தை வந்து நாம் பிரித்து பார்க்குறோம். சாத்திய தர்சனம் அது ஆபாசம், தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற சாத்தியம், நம்ம குறிக்கோள் என்ன அப்படின்னு தப்பாக புரிஞ்சிருக்கிறத முத சுட்டி காமிக்கிறார். இந்த அஞ்சாம் மந்திரத்தில் யாக்ஞவல்கியர் மைத்திரியை பார்த்து இந்த இந்த சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இதை. அப்புறம் சாத்திய தர்சனம், சரி உண்மையிலே நம்ம வந்து நம்ம லட்சிய வாழ்க்கை லட்சியம் என்ன, நம்ம விரும்புறது என்ன அப்படின்றது. அப்புறம் சாத்திய பிராப்தி, அதை சரி அதனோட வழிமுறை என்ன. அப்புறம் சாத்திய ஸ்வரூபம், இந்த நான்கு விஷயங்களும் இந்த மந்திரம் பேசுதுன்னு நம்ம போன வாரம் சிந்திச்சு பார்த்தோம் சரியா. அப்புறம் அப்போ நம்ம எதை நம்ம வந்து விரும்புகிறோம் அப்படின்றத வந்து அதை நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே நம்ம சிந்திக்க போகிறதுக்கு மேலே அந்த மந்திரத்தை ஒரு தடவை பார்த்துருவோம். நான் போன முறை என்ன பண்ணேன், அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் அனுப்பி வச்சுருந்தேன். ஒரு முறை அந்த மந்திரத்தை நம்ம பார்த்துருவோம். சக உவாச்ச நாவாரே பத்யுகாமாய பதிப்ரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்ரியோ பவதி நவாரே ஜாயே காமாய ஜாயா பிரிய பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரிய பவதி நவாரே புத்ராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்ரா பிரியா பவந்தி நவாரே நவாரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரிய பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரிய பவதி நவாரே ப்ராஹ்மண காமாய ப்ரஹ்மம் பிரிய பவதி ஆத்மனஸ்து காமாய ப்ரஹ்மம் பிரிய பவதி நவாரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி நவாரே லோகானாம் காமாய லோகா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய லோகா பிரியா பவந்தி நவாரே தேவானாம் காமாய தேவா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவா பிரியா பவந்தி நவாரே பூதானாம் காமாய பூதானி பிரியாணி பவந்தி ஆத்மனஸ்து காமாய பூதானி பிரியாணி பவந்தி நவாரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவந்தி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவாரே திருஷ்டவ்யஹ ஶ்ரோதவ்யஹ மந்தவ்யஹ நிதித்யாஸ்தவ்யஹ மைத்ரேயி ஆத்மனோவா அரே தர்ஷனேன ஶ்ரவணேன மத்யா விஜ்ஞானேன இதம் சர்வம் விதிதம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் நான் வந்து ஒரு இன்னொரு சில கிளாஸ் போக இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லி கற்றுக்கணும்னு நினச்சேன். முக்கியமான மந்திரம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மந்திரம் இது. அதனால் இது அப்படியே நம்ம வந்து பத்தோடு ஒன்று பதினொன்றா கடக்க முடியாத மந்திரம் இது. ஏன்னு சொன்னால் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே எதை பற்றி இங்கே வந்து சிந்திக்குதுன்னு வந்தோன்னா, நம்மை பற்றி நான் அப்படின்ற ஒரு 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 தன்னிலை இருக்கு இல்லையா, தி சப்ஜெக்டிவிட்டி நம்ம சொல்லக்கூடிய இந்த நான் இருக்குல்ல, அதை இந்த மந்திரம் ரொம்ப வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுது. நான்னா நாம் முதல் எப்படி நம்ம நான் புரிஞ்சிட்ருக்கோம், நான் நான் ஒரு இருப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். இந்த நவீன என்ன காலம் அல்லது நவீன யுகம் நவீன சிந்தனைகளை வந்து நம்மளை ரொம்ப இறுக்கமாக்கி நான்னா என்னான்னு சொல்லிட்டு அது அது வந்து கட்டமைத்து அப்படியே ரொம்ப உயரத்தில் தூக்கி வச்சுருக்கேன் நான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை. ஸோ இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் யாருன்னு கேட்டால் இந்த நான்ன்ற சப்ஜெக்ட், இந்த நான் இந்த அந்த நான் அப்படின்றத ஒரு சப்ஜெக்டாக மாற்றி வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சப்ஜெக்டிவிட்டியாக இருக்குது, தன்னிலையாக இருக்குது, ஒரு இருப்பாக இருக்குது. பொதுவாக நான் என்பது சாஸ்திரம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், நான் நான் என்பது நானற்ற ஒரு சிறு குழந்தை அப்படின்னு. அதைத்தான் வந்து என்ன பேத ஞானம் அபேத ஞானம் சொல்கிறோம். அது பேதம்னா நான் நினைக்கிறதே பேதம்னு சொல்லுது இல்லை சாஸ்திரம். அப்போ நான் என்னவா அது வந்து புரிஞ்சு வச்சுருக்கு, அல்லது நம்ம பெரியோர்கள் நான் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா, அந்த சப்ஜெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது என்னவா நமக்கு சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் என்பது அதான் ஒரு இருப்பல்ல, அது ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு, நான் என்பது ஒரு இருப்பல்ல, இட்ஸ் நாட் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், அது வந்து இட்ஸ் ஹேப்பனிங், ஒரு நிகழ்வு அப்படின்னு அந்த மாதிரி கருத்து ஒன்று இருக்குது. அப்போ நான் வந்து ஆனால் நமது நவீன வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கு, நானை வந்து ரொம்ப இறுக்கமாக கட்டமைத்து அது ரொம்ப இறுக்கமாக்கியிருக்காத. அதனால் மரபு என்ன செய்யுதுன்னா, அதை உடைத்து உடைத்து நல்லா சிந்திச்சு பாருங்கள், கவனமாக இதை கேட்கணும். மரபு இந்த நானை என்ன பண்ணுது, உடைத்து உடைத்து அது குறியீடாக்கி, அப்புறம் மெல்ல அதை வந்து உருவகமாக்கி, அப்புறம் அது வந்து ஒரு படிமமாக்கி, படிமமாக்கி அது வந்து யூனிவர்சல் ஆக்குது. அதை இப்போ ஒரு குறியீடு அப்படி சொன்னால் சிவம்னு வச்சுக்கோங்களேன், சிவம் அப்படின்னு சொன்னால் நான் இல்லை, நான் நான் என்னன்னு சொன்னால் நான்னா சிவம், நான் யார், நான் வந்து அன்புடையவன், அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பும் சிவம் இரண்டு அன்பர் அறிவிலாரெலாம் பாடுறார் இல்லையா. அப்போ சிவம்னா ஓ என்ன, நான் மட்டுமில்லை எங்கே நிறைந்த ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டு அது மெத ஒரு மெல்ல அது குறியீடாக்குது. சரியா, மொதல் குறியீடுனா என்னென்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஒரு சிம்பிள் இல்லையா. அப்புறம் மெல்ல அதையே வந்து என்ன ஆகுது, அந்த நான் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அந்த நான் வந்து என்ன சிறகுகள் அற்று இறக்கையற்று பறக்கக்கூடியது, எங்கும் நிறைந்தது. விஷ்ணு அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, எங்கே நிறைஞ்ச சிவம்னாவே நம்ம ஒரு மாதிரியாக ஒரு சிவலிங்கத்தையோ அல்லது சிவபெருமானையோ அல்லது ஒரு நடராஜனோட உருவத்தையோ நம்ம வந்து கற்பனை பண்ணிடுவோம். அதான் குறியீடுன்னு சொன்னோம். அந்த நடராஜன் அப்படின்றது கூட வந்து அந்த 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 அது வந்து யூனிவர்சல் டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரபஞ்ச நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரபஞ்ச நடனம்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதாக என்ன, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நடனத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கேப்சர் பண்ணால் என்னவோ அதுதான் வந்து நடராஜன் இல்லையா. அதனால தான் அங்கே இருக்க அந்த முடிகள்லாம் பார்த்தீங்களா, அப்படி விரிஞ்சு விரிஞ்சு விரிஞ்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு கை எத்தனை கை இருக்குது, ஆயிரம் கை இருக்குது, எத்தனை கால் இருக்குது, ஆயிரம் கால் இருக்குது, எத்தனை இவ்வளோ முடி இருக்குது, அப்படி முடி அதாவது அப்படி விரிஞ்சு 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 பலவாக மாறுறது வந்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் அத்தனை சடைகள் காமிக்கிறாங்க, அங்கே சுற்றி ஒரு சடை இருக்கு இல்லையா, அது நெருப்பு காமிக்கிறாங்க இல்லையா. அது இது இதுதான் என்னன்னு சொல்கிறதுன்னா, இது வந்து இதுதான் உருவகம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு குறியீடுன்னு சொல்கிறது. அப்புறம் மெல்ல அதையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அதாவது அப்படியே அது அது வந்து ஒட்டுமொத்த முடியும் விரிச்சு விட்டால் அப்படி இருக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக மாறுற மாதிரி, எங்கே நிறைஞ்சு தான் நினைக்கும் பொழுது அது அந்த சிறகற்ற ஒரு பறவைன்ற மாதிரி, பறவை அல்ல பறத்தல்ன்ற மாதிரி. பறத்தல் என்பது என்னன்னு சொன்னால், எங்கே நிறைந்த ஒரு விஷயம், எங்கே நிறைஞ்ச அந்த காற்று மாதிரி அப்படியே அதை அசு நினைக்கும் பொழுது அது வந்து அதை நாம் என்ன பண்ணுறோம், அதை விஷ்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை சக்தி மயம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்தாண்டு இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கி வந்து அதை வந்து ஆத்ம நான் அப்படின்னு ஒரு படிமம் ஆக்குறோம். அப்போ படிமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, படிமம்னா என்ன என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அது வந்து குறிப்பிட்ட ஒரு உருவமோ பெயரோ அற்று எங்கு நிறைந்த ஒரு ஒரு இருப்பை வந்து ஒரு நிகழ்வை அல்ல ஒரு இருக்கமற்ற ஒரு குழந்தமையை ஒரு இன்னசென்ஸை வந்து கேட்ச் பண்ணுறது தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம், அந்த நான் ஒரு இறுக்கமான ஒரு ஆளாக்கி, ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி, ஒரு ஆளுமையாக்கி, ஒரு பர்சனாலிட்டி ஆக்கி, அப்போ அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அந்த பர்சனாலிட்டி ஆக்கிறது தான் சம்சாரம். அதை அவிழ்த்து 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 அந்த ஆளுமையை வந்து என்ன விரித்து போட்டு அவிழ்த்து போட்டு போட்டு எல்லாம் ஆக்கிறது தான் இந்த என்ன எல்லாம் ஆக்கிறது தான் வந்து ஞானம். ஸோ அதை வந்து இங்கே வந்து ஒரு 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 என்ன கவித்துவமாக வந்து அல்லது ஒரு ஒரு படிமம் மூலமாக மெல்ல சொல்லி விளக்க பார்க்குறாரு. ஆத்மா ஹரே அப்படின்னு சொல்லி இந்த 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 ஸ்லோகத்தில். அப்போ அது முதல்ல அது என்ன வாயிருக்குன்னு சொல்கிறார். ஆபாச சாத்திய தர்சனம்னு சொல்லிட்டு, ஆபாசத்தின் சாத்திய தர்சனம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையின் லட்சியம் நம்ம வந்து கருதி கொண்டு இருப்பது எதுன்னு சொன்னால், அது ஆபாசம்னு இருந்தால் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். வாழ்க்கை லட்சியம் வந்து என்ன லட்சியம்னு இருக்கும், எஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பேசுகிற விஷயம் தானே, என்ன பொருளை சேர்ப்பது, ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு, திரவியம் பொருள் வாழ்க்கை எதுக்குன்னு சொன்னால் பொருளை சேர்க்கறது அப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அப்போ நம்ம வாழ்க்கையின் லட்சியம் என்ன, பொருளை அடைவது அப்படின்னு ஒரு ஒரு விருப்பம் நமக்கு இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொன்னால் அதான் வந்து அதை தான் ஆபாசம்ன்றார். அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட லட்சியம்னு சொல்கிறார். வாழ்க்கையின் லட்சியம் வந்து பொருள் அல்ல, பொருள் என்பது வாழ்க்கையின் என்ன ஒரு அது வந்து அது ஒரு கருவி தான் நமக்கு. கருவின்னு தெரியாமல் சாதனையும் தெரியாமல் சாத்தியமாக எடுத்துகிட்டு இருக்கோமா நம்ம? இது போன வாரத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் இந்த விஷயத்தை இல்லை, போன வாரம் கிளாஸில் இந்த பொருளை பற்றி விரிவாக பேசி இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டணும். எங்கே நிப்பாட்டணும்னு சொன்னால், முதல் கருத்தை என்னன்னு கேட்டால், வாழ்க்கையில் சாத்தியம் வந்து பொருள் அல்ல, சாத்தியம் வந்து பொருள் அல்ல. அப்போ சாத்தியம் பொருள் இல்லைனா அப்போ என்ன அப்படின்றது தான் அடுத்த என்ன அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லப்படுது. அடுத்த கேள்வி அந்த அடுத்த கேள்வியை வந்து அப்புறம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ எப்படி இது வந்து பொருள் நமக்கு வந்து முதல் சாத்தியம்னு நினச்சிட்டு இருந்தோம், வாழ்க்கை லட்சியம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது தரக்கூடிய அது நிறைவு தராதனால ஓ இது இல்லையோன்னு தோணுது நமக்கு. என்ன பண்ணோம், பெரிய பணம் புள்ள பெருசு அப்படின்றோம், பிள்ளைக்கு இல்லாததா இல்லை, அதனால் அது முத பிள்ளைய பாருங்கன்றோம். முதல் வந்து உறவை பாருங்கள், உறவு இல்லாத உறவுக்கு இல்லாத என்ன பெரிய பணம் என்னத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம சாத்தியம் வந்து என்னவாயிடுச்சுன்னு சொன்னால், மனிதர்கள் நமக்கு சாத்தியமாயிட்டாங்க, உறவுகள் நமக்கு சாத்தியமாயிடுச்சு, ரொம்ப நெருக்கமானவர்கள், அன்பானவர்கள், நமக்கு மனசுக்கு மிக பிடித்தமானவர்கள், மனதுக்கு மிக பக்கமாக நெருக்கமானவர்கள் இல்லையா. அந்த அப்போ என்ன நினச்சிட்டோம், ஓ பணம் வந்து சாத்தியம் இல்லை, நான் சாதி சார்ந்த வார்த்தையை பாய்ச்சிட்டு இருக்கேன், லட்சியம் குறிக்கோள், யோ 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 வடிக்கோள், உங்களுடைய அம்பிஷன், உங்கள் கோல், குறிக்கோள், உங்களோட கோல் வந்து என்ன, கோல் வந்து என்ன, பணம்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு குடும்பம்னு வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு தெரியுது, ஒரு பணம் இல்லை, புள்ள பெருசு, உறவுகள் பெருசு, உறவுகளை பாருங்கள், இவ்வளோ அன்பு இருக்குது, அன்புக்கான என்ன பண்ணலாம், அன்புக்காக எது வேணாலும் தியாகம் பண்ணலாம். அப்போ அங்கே உடனே அன்புக்காக போகும்போது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது எது, அப்பாவது என்ன பண்ணுவார், ஆமாம் ஆமாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிஷனாக கொஞ்சம் கடுமையாக இருப்பார். அம்மா என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அம்மா முக்கியம். அடுத்த படிக்கு ரொம்ப அடுத்த நிலைக்கு வாழ்க்கையின் லட்சியத்தை வந்து அடுத்த நிலைக்கு ரொம்ப சீக்கிரமாக அடையக்கூடியவங்க அம்மா. லட்சியம் பணம் இல்லை, பொருள் இல்லை, திரவியம் இல்லை, என்ன அன்பு, பாசம், நேசம், உறவு, மனுஷால் மனுஷால் சம்பாதிக்கணும், என்ன வந்து பொருளை சம்பாதிச்சு அதோடு சேர்ந்து அழிஞ்சி அழிய போகிறீங்களா அப்படின்னு நம்ம டைலாக், அடுத்த டைலாக் இல்லை. ஆனால் அது அடுத்துக்கிட்ட இது அடுத்த இது வந்து ஒரு மனப்பக்குவம் தான் நிச்சயமாக. ஆனால் அதுவும் இல்லை நம்ம சாஸ்தின்னு சொல்ல போகிறார். இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறாரு, நம்ம உறவு நம்மளாம் வந்து பொதுவாக உறவு வந்து ரொம்ப போற்றுபவர்களாக, உறவு வந்து ஏன்னா ரொம்ப போற்றுவர்களாக நம்ம இருக்கிறோம் வாழ்க்கையில். வேண்டியது வந்து அன்பு தான், அன்பு இல்லாட்டி என்ன, அதுக்கு அன்பு அன்பு தான் இருந்தாலும் வந்து சொன்ன சொல்லு இருக்குல்ல, அதை மறக்க முடியுமா, கடுன்னு சொல்லுது, சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன், அப்படின்னு நம்ம வந்து என்ன இது மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த சொல்லலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்ன எனக்கு சொல்லு முக்கியம், எனக்கு வந்து என்ன மானம் முக்கியம், அப்படி சொல்லிடலாமா, சாவரிக்க மறக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்ல பிடிச்சிட்டு இருக்கோம். என்ன அதான் நேற்று சொன்னோம் இல்லையா, சொல் என்பது என்ன, சொல்லு உயிரின் சலனம். நாங்கள் நான் உயிரில் தொட்டுலாம் போய் அவன் எங்கே எங்கே இப்படி வார்த்தை சொல்லியிருக்கலாமா, என்ன பார்த்து இப்படின்னு சொல்லியிருக்கலாமா, என்ன 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 பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுகிட்டே பிடிச்சிக்கிறோம். அப்போ பிடிச்சிட்டு என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நமக்கு நம்மளால் அதை மன்னிக்கவே முடியல. ஆனால் ஒரு அன்பு மனம் என்ன பண்ணுது, எதுக்கு குடும்ப தேவைன்றாங்க, எதுக்கு எதுக்கு குழந்தைகள் தேவைன்றாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளை மன்னிச்சு மன்னிச்சு பழகிருப்போம். ஏன்னு சொன்னால் நம்மளை நிறையா நம்ம அம்மா அப்பா மன்னிச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் தெரியாத மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்க. ஏன்னா அப்போ என்ன சொன்னால் நம்ம அப்போ யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களோ அவங்க தான் சீக்கிரம் மன்னிப்பாங்க மற்றவங்கள இல்லையா. பலமுறை வாழ்க்கை நீங்கள் உங்களை மன்னிச்சு விட்டுருக்காங்க பல பேர். அம்மா முக்கியமாக அம்மா முக்கியமாக குடும்ப அன்பர்கள் மன்னிச்சு விட்ருக்காங்களே. அப்போ அது நம்ம பார்க்கும் பொழுது அப்போ நம்ம பிள்ளைய மன்னிக்கிறது நமக்கு தப்புன்னு தோணலை. ஏன்னா நம்ம மன்னிக்கப்பட்டிருக்குமே, அந்த மன்னிக்கப்பட்டமாக உருவான ஆள் தானே நான். அப்படி என்னை மன்னிக்கலன்னு சொன்னால் இப்போ வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்க மாட்டேன். அப்போ மன்னிக்கிறதுடைய என்ன அருமை எனக்கு தெரியும். ஏன்னா பல முறை நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். எனவே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் ஒட்டுமொத்த சேஃபியே வந்து உடைச்சாலும் மன்னிச்சிடும். சரி என்ன பண்ண, ஏன்னா நமக்கு தான் நம்ம தான் நம்ம மன்னிக்கப்பட்டிருக்குமே ஏற்கனவே. அப்போ நமக்கு என்ன இதெல்லாம் வாழ்க்கையில் படிநிலைகள். இதை வந்து யாஜ்ஞவல்க்கியர் வந்து பொருளிலிருந்து நீ ஆத்மாக்கு நீ வந்து ஆத்மா அறிவெல்லாம் அடைய முடியாது. அதனால் முதல்ல இதெல்லாம் இரண்டாம் இது அடுத்தபடி இது மனுஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன என்னன்னு சொன்னால் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு இருக்கிறது, கொஞ்சம் அன்போடு இருக்கிறது, கொஞ்சம் வந்து என்ன நெஞ்சில் ஈரத்தோடு இருக்கிறது இருக்கிறது. அது இல்லாமல் என்ன பெரிய ஆத்மா பூத்மான்னு வந்துடும் இல்லையா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வராங்க, அந்த படிப்படியாக வராரு. அதாவது யாருக்கெல்லாம் வந்து அன்பு அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் அடுத்த படிக்கே போக முடியும். அதனால தான் நமக்கு வந்து இந்த 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 வாழ்க்கையில் வந்து இத்தனை ஊடாட்டங்கள் இத்தனை உறவாட்டங்கள்லாம் நமக்கு இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மனிதருக்குள் இருக்க வேண்டியது என்ன, மனிதருக்குள் இருக்க வேண்டியது ஒட்டுமொத்த மனிதருக்குள் இருக்க வேண்டியது வந்து திரவியம் அல்ல, அன்பு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பினும் என்ன அன்பு அன்பு அப்படி சொல்லிட்டு இப்போ அன்பை வந்து தூக்கி பாராட்டக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். மற்ற எப்படி நம்மளை மன்னித்தாங்களோ நம்ம மன்னிக்க அதான் அடிக்கடி நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நினைவுபடுத்துகிறார் வள்ளுவர் போன்றவர்கள். என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் வந்து மன்னிக்க முடியாத குற்றமே கிடையாது. அப்படியா, மன்னிக்காமல் இருக்கலாம், அது என்ன மன்னிக்க முடியாத மனம் மட்டும் இருக்கின்றார். ஏன் குறுகி போன மனம், சிரித்து போன மனம், அதான் மன்னிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக இப்போ மெல்ல இப்படியே இப்படி இதை வந்து கடந்து வரும் பொழுது அப்போ நம்ம வந்து உறவுகளை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவராக உண்மையில் இருக்கும் பொழுது அடுத்தவர் கடைசியாக என்ன சொல்லி முடித்தாருன்னு சொன்னால், அப்படியே நம்ம மன்னித்து பழகினா கூட யார் நம்ம மன்னிக்கிறோன்னு சொன்னால் ஆக்சுவலி பல முறை நம்ம தவறு பண்ணியிருக்கலாம், நம்மளை தான் நம்ம மன்னிக்கிறோம், அவங்கள நம்ம மன்னிக்கலன்னு. ஏன் நம்ம மன்னிக்கிறோன்னா நம்மளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அதனால் தான் நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சிடுறோம். ஏன்னா மன்னிக்கலன்னு சொன்னால் அது பெரிய பாரமாக என் நெஞ்சில் வந்து ஒரு முள்ளாக குத்திக்கிட்டே இருக்குது. மன்னிச்சு மறந்து வச்சுட்டு விட்டுருங்களேன், மறந்துடுவோமா, அப்போ எனக்கு பெரிய பாரம் கிடையாது. அது கூட எதுக்கு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய தன்னலத்துக்காக தான், எனக்கு பாரம் குறையணுன்றதுக்காக தான். அதனால் அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய உண்மையை வந்து உடைக்கிறார் இங்கே ஸ்ரீ என்ன ஜாக்கியம் சொல்கிறார். முக்கியமாக சொல்கிறாரு, நீ எதை பண்ணாலும் வந்து இது சுயநலம்னு நம்ம வந்து பொதுவாக நம்மளுடைய சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சுயநலமாக இவங்க அப்படி சொல்லிட்டு வேதாந்த சுயநலத்தை நமக்கு சொல்லித்தருதா அப்படின்னு சொல்லிட்டு. இது சுயநலம் அல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டால் அடிப்படையின் ஒரு இயல்பு என்னன்னு கேட்டால், நாம் எதை விரும்பினாலும் எதை நேசித்தாலும் நம்மளை நேசிக்கிறோன்ற ஒரு 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 உண்மை ஒன்று இருக்குது உள்ள. ஏனென்றால் நான் யாரையும் முழுமையாக நேசிக்க முடியாது, ஓரளவு நேசிக்கலாம். அதே மாதிரி யாரும் என்னை முழுமையாக நேசிக்க முடியாது. இதுதான் இப்படி தான் முடித்தோம் போன வாரம். நம்ம என்ன சொன்னோம், யாரும் நம்மை நாம் யாரையும் முழுமையாக நேசிக்க முடியாது, யாரும் நம்மையும் முழுமையாக நேசிக்க முடியாது. அப்போ அந்த பிளவுபடாத அண்மை அன்பு அப்படின்றது ஒன்று உலகத்தில் இல்லை அப்படின்றது. அடுத்து வந்து ஒரு ஒரு இன்னொரு உண்மையை ஒரு ஒரு அடுத்து என்ன தளம் சொன்னால், இதுதான் உண்மையான அறிவு தளம் சொல்கிறது. ரொம்ப அறிவுபூர்வமாக நம்முடைய எல்லா விதமான என்ன உணர்ச்சிகளையும் வந்து இங்கே ஆராயிறாரு. எப்படி ஆராயிற சொன்னால், அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இந்த யாரும் என்னை வந்து யாரும் முழுமையாக என்னை நேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்லை, என்னை முழுமையாக நேசிக்கிற இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, என்னை முழுமையாக நேசிக்கிற இருக்காங்க, எங்கள் மனைவி இருக்காங்க, முழுமையாக நேசிக்க இருக்கிறாங்க, என் பையன் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்லுவோம். அது வந்து ஓரளவு உண்மையும் கூடாது, முழுமையாக நேசிக்க இருப்பாங்க. ஆனால் அந்த நேசிப்பு என்பது நிச்சயமாக எதுக்காக அப்படின்னு கேட்டால், முதல்ல தங்களை வைத்து தான். அப்படி நான் அவங்க நேசிக்கணும்னு சொன்னால், அவங்க என்ன என்ன அவங்க என்ன நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன என்ன அர்த்தம் கேட்டால், நாமளும் அவங்கள நேசிக்கணும். கொஞ்சம் நேசிக்காமல் விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆயிரும், மெல்ல மெல்ல விலகிடுவாங்க. அப்போ இது அன்கண்டிஷ்னலாக இல்லை, கண்டிஷ்னலாக தான் இருக்குது. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் இது அன்கண்டிஷ்னலாக இருக்குது, அவங்க வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்ம நேசிக்கிறாங்க சொல்லிட்டு. இல்லை, நம்ம நேசிப்பெல்லாம் யார் எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்களோ அந்தளவுக்கு நம்ம அவங்கள நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு விலைக்கு போகிறாங்களோ நம்மளை அந்தளவுக்கு விலைக்கு வந்துடுறோம். நடக்குதா? அப்போ என்ன நிபந்தனையற்ற நேசிப்பு, நிபந்தனையற்ற அன்பு அப்படின்றது ஒன்று உலகத்தில் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இதை வந்து ஒரு அறிவுத்தளத்தில் நின்று நான் வந்து சிந்திக்கணும் இது அப்படி சொல்கிறார். அதனால் சரி, அடுத்த கேள்வி என்ன ஏற்படும், முதல் இதை தான் நம்முடைய சாத்தியமெல்லாம் வந்து என்னவாக இருக்குது, ஒரு தவறான சாத்தியமாக தான் இருக்குது, ஆபாசமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன ஏற்றி வைக்கப்பட்டதாக தான் இருக்குது. நாமளாக நினச்சிட்ருக்கோம் நம்மளை வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து அன்பை அடைவது, அந்த பொருளை விட்டுருங்க, அதுவும் தாண்டி வந்துட்டோம் இல்லையா, அதை அது நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னாவது வயசாக வயசாக தோணுது, இல்லை இல்லை பொருள் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம், என்ன என்ன நேசிப்பு தான் முக்கியம், நேசம் தான் முக்கியம், கனிவு கொஞ்சம் கனிவாகணும், கொஞ்சம் பரிவு இருக்கணும், பரிவு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் என்ன கருணை இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நேற்று கூட நம்ம பேசணும், இந்த சர்வாத்ம பாவத்தை பற்றிலாம் பேசணும் இல்லையா. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இது எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் சங்கரர். அதனால் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற சங்கரர் வந்து இதுக்கெல்லாம் அதாவது ஒன்றுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து என்ன பொருள் இருக்கு, திரவியம் இருக்குல்ல, அதுக்கு கருப்பு சாயம் அடிச்சிருக்கோம், அப்புறம் அன்பு இருக்குல்ல அது கொஞ்சம் என்ன சாயம் அடிச்சிருக்கோம், வெள்ளை சாயம் அடிச்சிருக்கோம், அப்புறம் நம்ம கருணைக்கு வந்து என்ன என்ன சாயம் அடிச்சிருக்கோம், ஒரு ரொம்ப மஞ்சள் சாயம், ரொம்ப மங்களகரமான சாயம் அடித்து வச்சுருக்கோம், எல்லா சாயம் எடுத்துருன்றார். ஹா, என்ன சுவாமி பூச்சடா, என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு, என்ன சாயந்தான் வேறு வேறு, மங்களகரமான சாயன்றனால சாயம் இல்லைன்னு ஆயிராது. அதனால் இந்த ஞானம் வந்து என்ன சரி, எதுக்கு ஏன் இவ்வளவு கராராக இவ்வளவு கடுமையாக இதை நாம் முன் வைக்கணுமா, கொஞ்சம் அன்பாக இருந்துட்டு போவோமே, கொஞ்சம் பரிவாக இருந்துட்டு போவோமே, கொஞ்சம் கருணையாக இருந்துட்டு போவோமே, கொஞ்சம் தயவையோடு இருந்துட்டு போவோமேன்னா இருக்கலாம். அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து மனப்பக்குவம் அடையாது இருக்கலாம், மனம் வந்து செம்மை பெற இருக்கலாம், பயத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு இருக்கலாம், தெய்வமாக ஐயோ தெய்வமேன்னு சொன்ன நமக்கு என்ன ஆகிடுது, அப்படியே முச்சில் குளிர்ந்து போயிடுது நமக்கு. இந்த அம்மாலாம் ஏன் இப்படி இப்படி ஆடுறாங்கன்றீங்க, பையன் பிடிச்சிக்க பையன் தெய்வமே நின்றுவான், எல்லாமே ஆடுவாங்க இவங்க, என்ன இவங்க எப்படி மியூசிக் போகிறவங்களோ அப்படி ஆடுவாங்க. நல்லா வீட்டில் பாருங்க, ஒவ்வொரு ஆட்டமும் ஆடுவாங்க, பிரமாதமாக ஆடுவாங்க, பரதநாட்டியமே தெரியாது இருந்தாலும் ஆடுவாங்க. அதனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே தான் வந்து என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து என்ன எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே நமக்கு என்ன வைராக்கியம் பத்தலைன்னு சொல்கிறார். வைராக்கியம் இல்லாதனால இவ்வளோ ஆட்டங்கள் நம்ம ஆட வேண்டியிருக்கு நமக்கு. எல்லோரும் அப்புறம் மொதல் ஆட ஆரம்பிச்சுனா அப்புறம் எல்லா டியூனுக்கும் ஆட வேண்டியிருக்கோம். எல்லோரும் போகிற டியூனுக்கும் ஆடணும். அப்புறம் களைச்சி போயிட்டால் என்ன பண்ணிடுவோம், ஆட்டை நிப்பாட்ட சொல்லுவோம். அது நிப்பாட்டலாம், அது எப்படி என் மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கலாம், ஏன் வந்து அப்போ அப்போ உங்களுக்கு வந்து அவங்க மேலே தான் கூடுதல் அன்பு, என்னதான் எங்கள் மேலே அன்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நம்ம அன்பு செலுத்தினாலும் என்ன சொல்லுவாங்க, இல்லை என்ன சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அன்பு உடைய, இந்த நேசத்துடைய, இந்த பரிவுடைய, இந்த இந்த இதோடைய வரையறை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், எல்லாம் அன்பு தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு, இல்லை எவ்வளோ அன்பாக இருந்தாலும் பாருங்கள், வீட்டுக்கு போயிருக்கோம் வான்னு சொல்லலை, வான்னு சொன்னமே ஒருத்தர் தான் வான்னு சொன்னீங்க, வாங்க வாங்கன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லணும் இல்லை அநியாயம். சாப்பிட்டேன்னு வார்த்தை கேட்டிங்களான்னு கேட்டேனே, ஒருத்தர் தான் கேட்டீங்க நீங்கள், இவ்வளோ நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் பத்தாது. இன்னும் நீங்கள் எவ்வளோ நல்லா இது இது இப்போ இது நான் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஆசியமாக இருக்கும். ஆனால் ஆசியத்துக்காக சொல்லப்படுறதில்லை, இது ஆசியத்துக்காக சொல்லப்படுறதில்லை. மனித மனம் அப்படி தான், அது ஒன்றுனா ரெண்டுன்னோ ரெண்டுன்னா மூணுன்னு. ஆனால் அதோடய எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அது வரையறையற்றது. அதுக்கு இல்லை என்ன சரியாக கவனிக்கலை, மற்றவங்களாம் நல்லா கவனிக்கிறீங்க, எல்லாத்தையும் தான் நான் வாவான்னு சொன்னேன், இல்லை என்னை பார்த்து சொல்லலை. ஒரு ஆள் யாரே ஒரு ஆள் தானே பார்க்க முடியும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இது. அதனால் என்ன சொல்கிறார், முதல்ல வந்து எதுக்கு வந்து நாம் இந்த இந்த அன்புன்னு அற்புதமான தலம் அது, அங்கே நாம் வந்து வாழக்கூடிய அங்கே வாழ அடையக்கூடிய ஒரு நிறைவு இருக்குல்ல, நிச்சயமாக வந்து பொருள் தர முடியாத ஒரு நிறைவு தான் அது. பொருள் அல்லது திரவியம் அல்லது வந்து மற்ற போகங்கள் அல்லது என்ன செல்வாக்கு அல்லது அதிகாரம் அல்லது பதவி இது கொடுக்க முடியாத ஒரு பெரிய சுகத்தை வந்து உறவு கொடுக்கும், அன்பு கொடுக்கும். பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்துட்டால் எப்படி இருக்கு நமக்கு, வாய் இஸ் யூ ஃபோ கம்ஃபர்டபுள் சம் பீப்புள். அதான் பலூன் சொல்கிறான் இல்லையா, என்ன உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிளம்பி தரும்னு. நட்பை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறாரு, புணர்ச்சி ஒன்றா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். உணர்ச்சி அவனுக்கு நினச்சாவே சந்தோஷமாக இருக்கும். இல்லை சில பேருக்கு என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு, இல்லையோ அப்படி ஆளே கிடையாது சாமி நமக்கு, அப்போ நம்ம பேச்சுக்கே இடம் இல்லைன்றேன். சில பேர் நினச்சி பாருங்களேன், நினச்ச சந்தோஷமாக இருக்கும், அதனால் இப்போ எப்போ போய் திருப்பி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய இருப்பு எனக்கு எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய நிகழ்ச்சியை கொடுக்குது எனக்கு. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாவே போதும், ஒன்று பெருசாக ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பார்த்தாவே போதும். சில சொல்லுவாங்களே வந்து பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குது சுவாமின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த தளத்தை நம்ம நிராகரிக்கலை, அதை புரிஞ்சுக்கோங்க, நிராகரிக்கலை. ஆனால் அதில் நாம் வந்து அதில் வந்து நாம் வந்து அட்டாச் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கும், இமோஷ்னல் அட்டாச்மெண்ட். அதனால் நமக்கு வைராக்கியம் வரத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அப்புறம் அட்டாச்மெண்ட் வந்துருச்சு, அவங்க இருப்பு நல்லா தான் இருக்குது, அவங்ககிட்ட பேசினா நல்லா தான் இருக்குது, அப்புறம் மொதல் பேசினா நல்லாயிருக்கும், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்று பேசுகிறேன் நீ ஒன்று பேசிட்டு இருக்கீங்களேன்னு. அப்புறம் என்ன செய்யணும், நான் பேச நின்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு. அப்பா போச்சே, நீ பேச நின்பதெல்லாம் நான் பேச வேண்டும், ஐயோ அம்மா பாரு கவிஞர் எங்கே போ, கொஞ்சம் விட்டிங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இல்லை சொல்கிறேன், சம்சாரத்தின் இல்லை இல்லை சம்சாரத்துடைய என்ன விரிவு இது, ரொம்ப அழகு. அது கவிஞர்களுக்கெல்லாம் மட்டும்தான் கரெக்டாக சொல்கிறா பாருங்கள், எங்காவது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னா இது நடக்கக்கூடிய காரியமாக. பாட்டுக்கு வேணால் நல்லாயிருக்கும், படத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும், வீட்டில் தலையாக இருந்தாலும் பச்சு நான் சொல்லிட்டு கோபப்படுது. இல்லை சொல்கிறேன், ஆனால் உறவுகள் வந்து இப்படி இப்படி பண்ணும். சங்கர் எங்கே நிற்கிறான்னு பாருங்கள், எனக்கு சங்கரர் வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்துட்ருக்கேன் நான், எந்த இடத்துக்கு அவர் வராருன்னு பார்க்குறோம் நம்ம. அவ்வளோ பெரிய உண்மை இருக்குது, ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க போகிறோமா இல்லையோ எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட நான் என்ன சொன்னால் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்து அது இந்த இடம் தான், இந்த இதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம். நம்ம என்ன அறிவுத்தளத்தில் நிற்றல், அறிவுத்தளத்தில் போய் நிற்கிறது. அந்த அறிவுத்தளத்தை வந்து என்ன எதை அறிவு நிற்கும் பொழுது இதெல்லாம் என்ன ஆயிருன்னு சொன்னால், இங்கே வந்து இதைத்தான் அனாத்ம நிவர்த்தின்றார். ஒட்டுமொத்தமாக அனாத்மாவை என்ன சொல்கிறது, இதெல்லாம் அனாத்மா தான். இங்கே வைராக்கியத்தில் என்ன இருக்குன்னா, அன்பாக இருக்கும் அதுவும் அனாத்மா தான், பண்பு பரிவு எல்லாமே அனாத்மா தான். ஒட்டுமொத்த அனாத்மா நிவர்த்தி இல்லாமல் ஆத்ம பிரப்தி கிடையாதுன்றார். ரொம்ப கராராக இருக்குல்ல, ரொம்ப கராராக முன்வைக்கிறார். ஆனால் அதுதான் உண்மை. அதனால தான் வந்து இந்த மந்திரத்தில் மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிராகரிச்சுட்டு வருவார் அவர். எது மேலே பிரியம் வச்சாலும் அந்த பிரியம் வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியத்தி, உன்னை நீ நேசிக்கிறதுனால தான் எல்லாத்து மேலேயும் உனக்கு வந்து பிரியம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறார் யாஜ்ஞமல்கியர். யார்கிட்ட அதுவும் என்ன, சிஷியான மனைவி கிட்ட. அந்த அம்மாவுக்கும் என்ன இருக்குது, அந்த அம்மாவுக்கும் வைராக்கியம் இருக்கிறதுனால அதை ரொம்ப 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 பத்திரமாக பார்த்து உள்வாங்குது. ஏன்னா இது எல்லார்ட்டும் சொல்ல முடியாது, என்ன பண்ணுவாங்க, கோச்சிக்குவாங்க, புண்பட்டு போயிடுவாங்க. இப்படி புண்படுத்தலாமா நீங்கள் அப்படின்னு கேட்குறோம். பண்படணும்னா புண்பட்டு தான் ஆகணுன்றார். மனசு பண்படணும்னா புண்பட்டு தான் ஆகணும். நம்ம எப்படி புண்பட்டுறோம், நமக்கு எங்காவது வந்தால் ஒரு பொண்ணாடை பார்த்தாட்டி பொண்ணு புண்பட்டு போயிடுறோம். ஏன் அவருக்கு மட்டும் பொண்ணாடை பார்த்தனே, எங்கே பார்த்துலேயும் யாருக்கும் பார்த்தது கிடையாது இங்கே ஒன்றுமே. ஓகே, யாருக்கும் மாலை கிடையாது. மாலை போட்டால் தானே உடத்தின போட்டால் என்ன கேட்கான், யாருக்கு போடுறாரு மாலை ஒன்றுமே கிடையாது. சரி, ஆக இது என்ன முதல் விஷயம் வந்து இதனோட பலன், இது பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படி கடுக்கடுன்னு விழுவுறீங்களே, இப்படி கடுமையாக பேசுகிறீங்களே, என்ன அப்படி அப்படின்னு கேட்டால், ஏன்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான என்ன இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது யாருக்கிட்டேயும். ஆசை அருமீன், ஆசை அறியின் அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன். ஈசனாக இருந்தாலும் கூட என்ன, ஏன்னா ஈசன்னா அப்போ ஈசன் ஒருத்தருக்கான இருமை ஆகிரும். இருமை எதை கொடுக்கும், சம்சாரத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்குன்றார். அதான் இந்த ஆக அதனால் இந்த மனசை வந்து எதை கொடுக்குன்னு சொன்னால், வாழ்க்கையை இந்த அறிவு, இந்த அறிவு எதை கொடுக்குன்னு சொன்னால், வாழ்க்கையோட உண்மையான சாத்தியம் என்ன அப்படின்னு மெல்ல காமிக்குமா. முதலில் எது சாத்தியம் அல்ல, முதல்ல வந்து முதல் எது சாத்தியம் அல்லன்னு தெரிஞ்சுக்கணும், எது சாத்தியம் புரியறதுக்கு. இதை நீக்காமல் அது கிடைக்காது. அப்போ ரெண்டு விஷயம் ஒன்றா நடக்குது. ஒன்று சாத்திய பிராப்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், அனாத்ம நிவர்த்தின்றார். அனாத்மாவை விட்டுவிட்டு தான் நீ வந்து ஆத்மாவை அடையணுமே தவிர சேர்ந்தே அடைஞ்சிடலாம் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. முதலில் என்ன சொல்கிறேன்னா, எது சாத்தியம் அல்ல என்று சொல்லி அடுத்து எது சாத்தியம் என்று காட்டப்படுகிறது. அப்போ எது சாத்தியம், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எது சாத்தியம் இங்கே பேசுகிறாங்க. என்ன சாத்தியம்னு சொன்னால், ஆத்மான்னு சொல்கிறார் இல்லையா ஒரு வார்த்தை, கொஞ்சமாக சொன்னோம் இல்லையா. இந்த ஆத்மான்ற வார்த்தை வந்து என்ன, ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், அது ஒரு படிமம். எங்கே நிறைஞ்சிருக்கிற ஒரு வஸ்துவை அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு வந்து ஒரு படிமமாக அது வந்து அது விரித்து கொண்டுட்டு போகிறாங்க. நமக்கு அது புரியாதனால நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மான்றது ஏதோ ஜோதியாட்டிருக்கு ஏதோன்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். ஜோதினா ஜோதி தான், ஆத்ம ஜோதி. என்ன என்ன சொல்கிறாரு, சுயம் ஜோதி ஆத்ம ஜோதி தான் சொல்கிறாரு, சுயம் பிரகாசம்னு சொல்கிறாரு. ஆக சரி, இதுக்கு வந்து இல்லையே நமக்கு என்ன தோணுது, இல்லையே ரெண்டும் வச்சுக்கலாமே, ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்கீங்கன்னு கேட்குறேன். ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாமே, நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை இந்த அன்பு இருக்கட்டும், கொஞ்சம் அன்பாகவும் இருப்போம், அன்பு தானே சிவம், சிவத்தையும் வச்சுக்குவோம். அப்புறம் என்ன சொல்கிறது, என்ன விஷ்ணுவும் வச்சுக்குவோம், அரியன் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண் அப்படின்னு சமயம் பேச ஆரம்பிக்கிறோம் நாம். அப்போ அதனால தான் வள்ளல் பெருமாள் சொல்கிறாரு, ஜாதி சமய சடங்கை ஒழித்தேன் அருஜோதியை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது கூட நமக்கு ஒரு பெரிய தடதான்னு சொல்கிறார். ஏன்னா வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதறிய அக்கட்சி மயில் குயில் ஆச்சது துள்ளலை விட்டு தோன்றினவென்றாடு அருட்ஜோதியை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சமய சலக்கை விட்டேன் அருட்ஜோதியை கண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இங்கே ஏன் இதெல்லாத்தையும் நம்ம விடணும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக மனித மனம் வந்து என்ன கேட்கும், என்ன கேட்கும், ரெண்டையும் வச்சுக்கலாம்னு கேட்கும். அதான் இன்னொரு பாட்டு, ரெண்டு மனம் இரண்டு மனம் கேட்டேன் சொல்லி கவிஞர்கள் விட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனசு பத்தாது, ஒரு மனசை இதை வச்சுக்கிறேன் இன்னொரு மனசு வேணும் அதை வச்சுக்கிறேன், ரெண்டு மனம் வேண்டும். எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்கள். ஏன், அவன் சம்சாரி. கவிஞன் எப்பொழுதுமே என்ன, ஞானி கிடையாது. ஆனால் கவி இல்லாத ஞானியில் ஒரு வார்த்தை வேறு இருக்குது, அது வேறு அர்த்தம், அப்புறம் பார்ப்போம். ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால் ரெண்டு மனம் கேட்குறோம். அப்போ நமக்கு இரண்டு வேணும்னு சொன்னால் ஏன் கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால், நமக்கு நம்ம வி ஹேவ் சம் இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ். நமக்கு வந்து இதுவும் வேணும் அது வேணும், அதான் ஜாலிலோ ஜிம்கானா பாடுறோம். இது பழைய பாட்டு, இது புதுசாக வேறு மாதிரி பாடுற பாட்டு, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடியிருக்கோம் ஜமுனான்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இப்போ புதுசாக பையனுக்கு பாட்டியிருந்தேன், புதுசாக இருந்த பழைய பாட்டாச்சேன்னு பார்த்தேன் நான். அதனால் நமக்கு பொதுவாக பிகாஸ் வி ஹேவ் இமோஷனல் அட்டாச்மெண்ட்னா நம்ம ரெண்டுமே வேணும்னு கேட்குறோம். அதனால் முதல் வந்து என்ன சொல்லி முடிக்கிறார் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே முற்று முழுசாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், யாரையும் யாரும் முழுமையாக நேசிக்க முடியாது, என்னையும் யாரும் முழுமையாக நேசிக்க முடியாது, நானும் யாரையும் முழுமையாக நேசிக்க முடியாது. இதுதான் என்னது முடிவு. ஐயோ அப்படியா, அது இன்னும் கொஞ்சம் வந்து என்ன மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, நமக்கு அறிவே ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் சில கருத்துக்களை வந்து ஆழமாக இதை நம்ம சிந்திக்கணும். சரி, எப்படி வந்து இந்த அறிவை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, அதாவது நாம் யாரையும் நேசிக்க முடியாது அப்படின்றது எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு விசாரத்தை வந்து சங்கர் முன் வைக்கிறார். இங்கே சங்கர் விசாரத்தை பாருங்கள், கொஞ்சம் என்ன என்ன இருக்கும், சூக்ஷமாக பேசுகிறாரு. இருந்தாலும் நாம் சிந்திச்சு தாங்கிறோம், வேறு வழி இல்லை, சிந்திச்சாகணும். அவர் சொல்கிறாரு, யாரும் யாரையும் நேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ இப்போ வந்து ஏன் நேசிக்க முடியாது, என்னுடைய முதல் கேள்வி கேட்குறாரு, உலகத்தில் எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் என்னான்னு கேட்குறாரு. நமக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்குறாரு. ஓ, எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம். எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால், எந்த பொருளாக இருந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால், எந்த உறவாக இருந்தாலும் எனக்கு நிம்மதியில்னு சொன்னால் எனக்கு அது வேண்டாம் இல்லையா. அப்போ சாத்தியம் என்ன, எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான் எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயமாக இருக்குது. அப்போ ஆனந்தம் வந்து எனக்கு விருப்பத்துக்குற விஷயமாக இருக்கிறது இருக்குது. அப்புறம் விஷம், ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குதுக்கு, விஷம் வந்து எனக்கு வந்து நான் தள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நாம் எதை விரும்புகின்றோம் அப்படின்னு கேட்டால், ஆனந்த ஏவ பிரிய விஷயகன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால், நான் மகிழ்ச்சி மட்டுமே விரும்புகின்றோம். எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு விருப்பத்துக்குரிய விஷயம் ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் கொடுக்கக்கூடிய இன்பம். பொருளுக்காக ஒரு பொருளை நான் விரும்பலை. எது ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்குது, அது சுவைக்காக எனக்கு பிடிக்குது. ஐஸ்கிரீமுக்காக எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கல, அது தருகின்ற சுகத்துக்காக எனக்கு பிடிக்குது ஐஸ்கிரீம். அப்போ இது கொண்டு போய் எல்லா இடத்தையும் வச்சு பார்த்து சொல்கிறேன். ஒரு பொருள் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னால், ஏன் ஒரு பொருள் எனக்கு பிடிக்காமல் போகுது, எனக்கு சுகம் தரல, அதுவும் துக்கம் தரதான் தூக்கி எறிஞ்சிடும் வேறு. அந்த பொருள் அந்த உறவே கூட எனக்கு துக்கத்தை குடித்தா இங்கே வராதிங்க, இனிமே சொல்லிடும். உங்களுக்கு எனக்கு எந்த விவகாரமும் கிடையாது, தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் துக்கத்தை கொடுத்தா. ஆனால் சுகத்தும் கொடுக்கல துக்கமும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சட்டை பண்ண மாட்டோம், ஏதோ வந்திருக்காங்க சரி வாங்க. ஆனால் சுகத்தை கொடுத்தாங்கன்னா, வாங்க வாங்க வாங்க, என்ன காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்கும். இப்போ வரீங்களா, வாங்க வாங்க லஞ்சுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன், அவங்க வருகையே எனக்கு சுக்கமாக இருக்கு இல்லை. அப்போ நம்ம அடிப்படையில் அவங்கள வர வைக்கல, எனக்கு சுகமாக இருக்கிறான்னு அவங்கள வர வைக்கிறேன் இல்லை. எனக்கு சுகமாக இருக்குது, எனக்கு அவங்க வர்றதில் சுகம் இல்லைன்னு சொன்னான்னு சொல்லுவோம், எதுக்கு இங்கே வந்து தொலைகிறேன்னு கேட்கணும் இல்லையா. ஆக அடிப்படையில் நான் எப்படிப்பட்டேன்னா, இதுனா ரொம்ப ரொம்ப சுயநலமாக இருக்கேன்னு தோணும் இல்லை. இல்லை பொதுவாக இல்லை வேதாந்திகள்லாம் படு சுயநலவாதிகள் மாதிரி இருக்காங்களேன்னு. இது சுயநலம் அல்ல, நல்லா சிந்திச்சு பாருங்கள், இது சுயநலம் அல்ல. நம்முடைய அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், அந்த அந்த இயல்பு இருக்குல்ல, அதான் நம்முடைய இயல்பான நம்முடைய இயல்புன்னு சொல்கிறார். அடிப்படையில் இயற்கையாகவே நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து சுகமாக இருக்க விரும்புகிறோம். அது சுயநலமாக என்ன? சில பேர் இது ரொம்ப தப்பாக புரிஞ்சுருக்காங்க. அதனால தான் நாங்களாம் வந்து இன்னும் வேதாந்தம் போதும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரே நம்மளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது. நாலு பேர்த்து இப்போ நாலு கிட்ட பேசி நாலு பேரை கூப்பிட்டு பஜனை பண்ணி நாலு பேரை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு தொண்டுலாம் செய்கிறது இல்லையா, சேவை செய்யும் மனமே அப்படின்னு சொல்லி நாலு பேரை கூப்பிட்டு பஜனை பண்ணிடுறது, நாலு பேருக்கு வந்து நாம் என்ன கர்மயோகம் பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டு, இந்த யாருக்கெல்லாம் வந்து அறிவு குறவாக இருக்கும் கர்மயோகம் கர்மயோகம்னு தெரியவானுங்க. சாரி, சங்கர சொல்கிறார், நானா கர்மயோகம் இந்த பக்தி யோகம் அது என்ன கொஞ்சம் அறிவு குறவாக இருக்குன்றா, வேறு ஒன்றும் இல்லை. சூட்சமான ஒரு நுட்பமான அறிவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு இந்த 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 உலகம் இருக்கு இல்லையா, அது ரெண்டாம் பட்சம்தான். உலகமே இல்லைன்றமே, அப்போ அவனுக்கு எப்படி வந்து அது வந்து அது ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், இது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த தொண்டு தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வார் அடின்னு கடவுளின் பாதி அடின்றார் பாரதி. அப்போ தொண்டு செய்கிறவங்களும் என்ன கிடைக்கும், கடைசியாக கேலிக்கு தான் ஆளாவாங்க, கிறுக்கு பையன் வேறு வேலை இல்லாமல் வந்து தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலிக்கு தான் ஆளாவாங்க எப்படின்னா, அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் பாரதியார். அதனால் ஆத்மாவா அரே திருஷ்டவியக, இது இது இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கவனி கவனி நல்லா உற்று பார் அப்படின்னு அர்த்தம். பார்த்து சொல்லுன்னா என்ன அர்த்தம், உத்து பார்க்கறது இல்லை, அறிவால் பார்க்கறது. நல்லா பாருங்கன்னு அர்த்தம், நான் பார்த்துட்டு தானே இருக்கணும் இல்லை, கொஞ்சம் நல்லா பாருங்கள் பார்த்து சொல்லுங்கண்ணா. பார்த்து சொல்கிறதா, பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன், பார்த்து விலையை போடுங்கன்னு என்ன அர்த்தம், சிந்திச்சு சொல்லுங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துன்ற வார்த்தைக்கு வந்து சிந்திச்சுன்னு அர்த்தம் இருக்குது இல்லையா. அதனால் நமக்கு நமக்கு என்ன இருக்குது, ஆத்மனஸ்துக்காமாய சர்வம் பிரியத்தை என்ற கருத்து இருக்கு இல்லையா. முதல்ல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், ஏன் என்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய சுகத்தால் மட்டுமே நான் சுகம் அடைய முடியும், எனக்கு துக்கம் என்றால் நான் சுகம் அடையவே முடியாது. அப்போ என்னோடய சுரூபம் என்ன, ஆனந்தம் என்னுடைய சுரூபம். நான் சுகமடைந்தால் ஒழிய என்னிடம் சுகம் இருந்தால் ஒழிய நான் சுகமாக இருக்க முடியாது. அப்படியே நான் என்ன சுரூபமாக இருக்கேன், அப்போ அதனால தான் சாஸ்திரம் நம்மளை ஆனந்த சுரூபம்னு சொல்லுது. அது அப்புறம் ஏன் நான் சுகத்தை விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், சுகம் என்பது எனக்கு முதல் மூன்று விஷயங்கள் பேசுகிறாருங்க சங்கரர். சுகம் என்பது எனக்கு இயல்பாக இருக்கின்றார். பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள், ஒரு ஒரு பாயிண்ட்டாக போவோம். மூணு விஷயம் சொல்கிறாரு, சுகம் என்பது எனக்கு இயல்பாக இருக்கின்றார். அது எப்படி இயல்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு நான் அப்படின்ருக்க நான் எப்படி இருக்கேன், இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அசுகம் சுகம் சுகஹீனமாக இருக்கேன், நேற்று நல்லா சுகமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுகம் என்பது எனக்கு இயல்பாக இருக்குது. அப்போ அசுகம் என்பது அதான் நோய் என்பது வெளியிருந்தான் வருது, அது நம்ம சுரூபம் கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் அட் ஈஸ், டிஸ்இஸ்ன்னு சொல்கிறாங்க டிசீஸ். ஐ எம் ஆல்வேஸ் அட் ஈஸ், சுகமாக இருக்கேன். இப்போ டிசீஸ் என்பது என்ன, ஐ எம் நாட் அட் ஈஸ்னு அர்த்தம். அப்போ சுகம் ஆனால் ஸோ திஸ் வாட் வென் ஐ எம் டிசீஸ்ட், எனக்கு வந்து அசுகம் இருந்தால் என்னால் பொறுத்துக்க முடியலை, எப்படியும் அதை போக்கணும்னு பார்க்குறேன். ஏன், நான் சுகஸ்வரூபம். அப்போ சுகம் என்பது என்னுடைய இயல்பு, அது யாரும் சொல்லி வர்றதில்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சுகமாக இருக்க பாருங்களேன், ஏய் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குங்களே, என்ன மகிழ்ச்சியாக சொல்லியாக மகிழ்ச்சி வரும், துக்கம் நான் சொல்லி வரும் பாருங்கள், உங்களை அப்படி சொன்னாங்கன்னா துக்கம் வந்துடும் உடனே உடனே. ஆனால் மகிழ்ச்சின்றது என்ன, மகிழ்ச்சி வந்து அது நமக்கு இயல்பாக உள்ளது. ஒன்று இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நாம் நமக்கு வந்து என்ன பண்ண என்ன நாம் வந்து ஆனந்த சுரூபம்ன்றதுக்கு நிரூபணம் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படின்னு யாரும் கேட்டால், நான் சுகமாக இருக்கிறதே இருக்க விரும்புகிறதே நான் ஆனந்த சுரூபம்ன்றது நிரூபணம். யார் ஆனந்த சுரூபம்? நான் ஆனந்த சுரூபம். அப்புறம் ஆத்மான சுரூபம் இருக்க கடைசியாக பார்ப்போம். இப்போ நான் ஆனந்த சுரூபம் ஒன்று. இரண்டாவது வந்து இந்த சுகம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், சாமானியம்னா சாமானியமாக இருக்குது. சாமானியம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இப்போ பொருள் எல்லாருக்கும் பொதுவாக இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்க எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. உறவு வந்து பொதுவாக இல்லை, ஒருத்தர் பிடிச்சிருக்கு இன்னொருத்தர் பிடிக்கல, இல்லை அவர் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லையா மாறிக்கிட்டே இருக்குது. எந்த காலத்திலுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை பிடிக்காமல் இருந்ததே கிடையாது, எல்லாருக்கும் எல்லோரும் பிடிச்சி யூனிவர்சலாக இருக்குது, சாமானியமாக இருக்குது. எது சுகம் என்பது என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இது வந்து வந்து யூனிவர்சலாக இருக்குது, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் எல்லாத்தையும் நிச்சயம் பிடிக்கும், தங்களை பிடிக்காதவங்க யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. ஒன்று சுகம் என்பது இயல்பாக இருக்குது, அதனால தான் சொல்கிறோம் வேறு பொருளிலிருந்து வர சுகம் இருக்குது இல்லையா, டேஸ்ட் இஸ் ஆல்வேஸ் எக்வைட் டேஸ்ட் சொல்லுவோம் இல்லை. எனக்கு மாம்பழத்தில் சுகம் இருக்குது, ருச்சி இருக்குது, எனக்கு வந்து துரியாம்பழத்தில் ருச்சி இருக்குது, அல்ல இந்த பொருளில் ருச்சி இருக்குதுன்னு சொன்னால் அது அது பழக பாருங்கள், உங்களை என்ன பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீ உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி பிடிக்கும், பழக பழக தான் பிடிக்கும். சும்மா பார்த்தோன்னே பிடிக்கும், பிடிக்காது யாருன்னு தெரில, சரி பழகி பார்ப்போம், அவர் பழக 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 பிடிச்சிருக்கு, நல்ல மனுஷால தெரியுது பார்க்க, பரவாயில்ல பார்ப்போம் பழகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எந்த ஒரு விஷயம் பிடிக்கிறதுன்னா நம்ம பழகணும். அப்படி பிடிக்காது என்ன புரியுதா, என்ன எந்த விஷயம் நமக்கு பிடிக்கணும்னு சொன்னால் நம்ம பழகணும், பழகாட்டி நமக்கு பிடிக்காது. அப்படி நம்ம பிடிக்க நம்மளை நமக்கு பிடிக்கிறதுக்கு பழகிருக்குமா என்ன? அப்போ நம்மளுடைய சுகம் என்ன, எனக்கு பிடிச்சிருக்குன்றது என்னை நான் நேசிப்பது என்பது சொன்னோம் இல்லையா, என்னை தவிர யாரும் என்னை நேசிக்க முடியாது ஒன்று. அதே போல் என்ன, நானும் மற்றவர்களை நேசிக்க முடியாது, என்னை தவிர என்னை யாரும் நேசிக்க முடியாது, நானும் வந்து என்ன நிபந்தனையற்று யாரையும் நேசிக்க முடியாது, அந்த வார்த்தை வச்சுக்கோமே, அன்கண்டிஷ்னலாக நேசிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னு சொன்னால் நேசம் என்பது பழக பழக தான் வரும், ஆனால் என்னை நேசிப்பது பழகாமே எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்க எப்போ இருந்து சுவாமி, 1992 தான் எனக்கு பிடிக்காது, அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காது. அரே அவர் எப்போ பிடி தெரியும் உங்களுக்கு, 95 பழக்கம் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னே யாருன்னே தெரியாது. ரைட், ஏன் பிடிச்சிருக்கு, நல்ல மனுஷால தெரியுறாங்க அதான் பிடிச்சிருக்கு, பார்ப்போம் அதோட பார்க்கணும், அது அதுவும் வந்து நிலைக்குதோ இல்லையோ தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன் எந்த நேரத்துலலாம் பிடிக்கலாம் அந்த பயமே வேறு இருக்கு. ஆனால் என்னை நேசிப்பது என்பது எனக்கு ஒன்று இயல்பாக இருக்குது ஒரு விஷயம், ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் அது சாமானியமாக இருக்கின்றது, யூனிவர்சலாக இருக்குது. ரெண்டு இன்னொன்று என்னன்னு சொன்னால், முக்கியமான விஷயம் இது, இது வந்து இது வந்து நிருபாதிக்கம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நிருபாதிக்கம்னு சொன்னால் இது நிபந்தனையற்று அன்கண்டிஷ்னலாக இருக்குது, ஏன்னா மற்றவங்க நேசிக்கலாம் கண்டிஷ்னலாக இருக்குது, அவன் நல்லா நடந்துக்கிட்டால் வச்சுக்குவோம், கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணால் அவ்வளோதான் விரட்டிட வேண்டியதான், பயணம் வச்சுக்க முடியாது, நிபந்தனையோடு இருக்கே. அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஆமாம் நான் ரொம்ப நேர்மையான தர்மமாக நடந்துக்குவேன், ஓஹோ நம்ம பிரதாபங்களை சொல்லி நமக்கு மாறாது இல்லை, நான் ரொம்ப தர்மமாக இருப்பேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஆமாம் நான் யாருன்னு நினச்சிங்க, நான் வந்து என்ன யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு நான் வந்து பெரிய எனக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சமுதாய கடமை இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய ஆளுமை, நான் பெரிய கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, நான் ஒரு ஐகான், அதனால் எனக்கு சில சமுதாய பொறுப்புகள்லாம் இருக்குது, அதனால் நான் வந்து இப்படி தான் நடந்துக்குவேன், அப்படின்னு என்ன இருக்குன்னா நிபந்தனைகள் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக நடந்தக்காட்டி உங்கள் இங்கிருந்து நீக்கிடுவேன். ம், ஆனால் இது என்ன, எல்லா உறவுகளையும் இதை கடைப்பிடிப்போம். நல்லா பாருங்கள், கவனித்து பாருங்களேன். எந்த உறவாக இருக்கட்டுமே, கடவுளாக இருந்தால் கூட காலை வரி விட்டால் என்ன சொல்கிறோம், நீங்கள் கும்பிட்றதே கிடையாது, நான் வழிபடுறதுக்கு தெய்வம் கிடையாது. என்ன பெரிய தெய்வம், காலை வரி விட்டுருச்சு. கஷ்டமான காலத்தில் கை கொடுக்குதான், கை கொடுக்கும் தெய்வம் தானே, கை கொடுக்கலன்னா தெய்வமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், தெய்வத்தை நிராகரிச்சிருவோம். ஸோ இந்த 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 விஷயம் இருக்குல்ல, அதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், நம்ம நிராகரிக்க முடியாத ஒரே ஆள் யார், நம்ம மட்டும். எவ்வளோ தப்பு பண்ணுறோம், முதல்ல மன்னிக்கிறது யார், மற்றவங்களா, என்ன நான் முதல் மன்னிச்சிட்றேன் இல்லை, நல்லா பாருங்களேன். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். ஆமாம், யாரும் பண்ணாதா என்ன, புதுசாக பண்ணிட்டுமா, எல்லாம் உலகமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல என்னை மன்னிப்பது நான் தான். இல்லை இல்லை, அப்போ ஏன் என்ன மன்னிக்கிறேன், ஏன்னா நான் அவ்வளோ நேசிக்கிறேன், என்ன ஏன் வந்து உன் பிள்ளையை மன்னிச்சிட்டிங்க, என் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறோம், அதை மன்னிச்சிடுறோம். ஏன் மனைவி மன்னிக்கிறீங்க, அவன் ரொம்ப நேசிக்கிறோம், அதனால் மன்னிச்சிடுறோம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டால் மன்னிக்க முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் என்னோடய விஷயத்தில் நான் என்ன நேசிக்கிறேன்னு மன்னிக்கிறேன், நான் ஓவராக பண்ணிட்டால் கூட மன்னிச்சிட்றேன். ஏன்னு சொன்னால் என்ன, நான் ஓவராக நேசிச்சிட்ருக்கேன், என்னை தவிர வேறு யாரையும் நான் நேசிப்பதில்லை என்பது ஒரு பெரிய உண்மை. சங்கர் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அன்கண்டிஷனலாக நாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், நாம் வந்து எந்த விதமான கட்டுகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் வந்து நம்ம உட்படுத்தாமல் தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அத்தனை என்ன நெருக்கமாக, அத்தனை கூர்மையாக நம்மை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோமா, கவனித்து நேசித்து கொண்டிருக்கின்றோம் சொல்கிறார். அத்தனை கூர்மையாக, அத்தனை என்ன நுட்பமாக நம்மை நாம் கவனித்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் சொன்னால், தொடர்ந்து மன்னித்தும், தொடர்ந்து போற்றியும், தொடர்ந்து என்ன ஒரு ஸ்பேஸை கொடுத்து, இன்னும் வி கிவ் இனா ஸ்பேஸ் டு அவர் செல்ஃபர்ஸ் பிஃபோர் கிவிங் எனி ஸ்பேஸ் டு தி அதர்ஸ். சொல்கிறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பிஃபோர் கிவிங் எனி ஸ்பேஸ் டு அதர்ஸ் வி கிவ் ஸ்பேஸ் டு அவர் செல்ஃப். இந்த விஷயத்த நுட்பமாக நாம் வந்து பார்க்குவோம். ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் த மைண்ட் இஸ் கன்வீன்ஸ்டா, த இன்டராக்ட் இஸ் கன்வீன்ஸ்டா, வி ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் லவ்விங் அவர் செல்ஃப். நேசம் என்பது நம்மை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளை தான் அத்தனை நேசிக்கிறோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இங்கே இந்த முதல் விஷயத்தை இன்னும் பார்த்துட்ருக்கோம். என்ன, நம்ம எதை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மற்ற நாம் வந்து முதல்ல நம்மளுடைய நேசம் என்பது விருப்பம் என்பது ஆபாசமாக இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து இங்கே யாட்டமளிக்கையர் நாம் மிக மிக நேசிக்கக்கூடியது ஒன்று ஒன்றா டிஸ்மிஸ் பண்ணார்ல, என்ன, பொருள் அல்ல, திரவியம் அல்ல, அது நேசம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அது சுகந்தரம் வரைக்கும் தான். சுகந்தரத்தை நிறுத்திடுச்சின்னு சொன்னால் அதை நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் உறவுகள் அப்படி தான், என்னத்தான் வந்து அந்யோன்யமான வந்து என்னது பிளட்டோனியன் லவ் இருந்தாலும் கூட, அங்கே கொஞ்சம் வந்து பிணக்கு ஏற்பட்டால் அதையும் என்ன பண்ணிடுறோம், நிராகரிச்சிடுறோம். நாம் நிராகரிக்க முடியாத அன்கண்டிஷனலாக ஆத்மார்த்தமாக இயல்பாக இயற்கையாக உள்ள நேசம் என்பது நம்மேல் உள்ள நேசம், நம்மை தவிர நாம் வேறு யாரையும் நேசிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்பா, நம்மை தவிர நாம் வேறு யாரையும் நேசிக்கவே முடியாது. அது காரணம் சொல்லணும். ஏனென்றால் அங்கே தான் சொல்கிறது, நாம் எதை விரும்புகிறோம், மகிழ்ச்சி விரும்புகிறோம். ஏன் மகிழ்ச்சி விரும்புன்னு சொன்னால், அந்த சுரூபம், அது என்ன சுரூபம்னா, அது ஆனந்த சுரூபம். அந்த ஆனந்த சுரூபத்தை தான் என்ன சொல்கிறேன், என்ன ஆக்கி வச்சுருக்காங்க, ஒரு படிவமாக்கி ஆத்மான்னு சொல்கிறாங்க. எனவே நான் ஆத்மஸ்வரூபம், ஆத்மா என்பது ஆனந்த சுரூபம், ஆனந்தம் என்பது என்னை நானே நேசிப்பதுன்னு சொல்கிறேன். சர்வம் ஆத்மஸ்து காமாய, ஏன் ஆத்மாவை நான் நேசிக்கிறான்னு சொன்னால், சர்வம் பிரியதி, என்னை நான் வந்து எல்லாத்தையும் நான் நேசிக்கிற காரணமே என்னை நான் நேசிப்பதால், நான் ஆத்மாவை நேசிப்பதால்னு சொல்லிட்டு, இப்படி வந்து ஒரு பெரிய எக்குவேஷனுக்கு வந்து நம்ம அடையணும். இதை இதோடு நம்ம விட போகிறதில்லை. இந்த இது வந்து ஏன்னா ஆணி அடித்த மாதிரி மனசில் இருக்கணும். இதை வந்து ரெண்டு வாரமாக பேசிட்டு என்னடா என்னென்னா இது திரும்பி திரும்பி பேசுகிறாங்க. இதுதான் விஷயம் இங்கே. இது வந்து நம்முடைய இந்த விவேகத்துக்கு நம்முடைய அறிவுக்கு உள்ளே போய் நம்ம உள்ளே உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 பகுதியை நம்ம தொடர முடியாது. நம்ம என்னத்த இருந்தாலும் இல்லை சுவாமி இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மற்றவங்களையும் என்கிட்ட மற்றவங்க மேலே எனக்கு நேசம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மனசு உங்களுக்கு சொன்னாலும் கூட தென் மனம் வந்து சில பாவனைகளை கை கொள்ளுதுன்னு அர்த்தம். இங்கே அறிவார்ந்த விஷயங்களில் எந்த பாவனைகளையும் கிடையாது. நன்றாக தெரிந்து கொண்டு நம்மை நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் என்று. இங்கே நடிப்புக்கே இடம் கிடையாது. என்னை முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் இங்கே நேசிப்பதெல்லாம் என்னைத்தான். அந்த நான் என்பது என்ன? வேறு ஒன்றும் அந்த நான் என்பது வேறு கிடையாது. அந்த நான் என்பது என்ன? ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா என்பது நான் தான். அப்போ நானும் ஆத்மா வேறுான்னு கேட்டால், நான் வேறு என்னாது இருக்க, நீ வேறு என்னாது இருக்க. அப்போ நீ என்பது என்ன? நான் தான் சொல்கிறார். நீ என்பது நான் தான். நீ இப்போ வந்து ஒருத்தர் பாடுறாரு, நீ வேறு என்னாது இருக்க, நான் வேறு என்னாது இருக்குன்னு பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? ஓ, அந்த நீ என்பது வேற ஆளும் இல்லை, என்னையே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னையே நான் வந்து தூக்கி ஒரு பிம்பமாக நீர் போட்டு வச்சுட்டு, இப்போ என்னுடைய இந்த என்ன வைராக்கியம் இன்மையினால் அல்லது என்ன எனக்கு வந்து என்ன பத்தலன்னு சொன்னால், விவேக இன்மையினால் வேறு எது எதையும் நான் நேசிச்சிட்ருக்கேன்னு நம்பிகிட்ருக்கேன். அப்படி நான் வேறு எதையும் நேசிக்கப்போ கிடையாது. அப்படி வேறு ஏதாவது நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒரு வகையான பாவனை தான். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆஃப்கோர்ஸ் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு சில என்ன தேவைப்படுது, நமக்கு சில சமாதானங்கள் தேவைப்படுது, நமக்கு சில என்ன காம்ப்ரமைசஸ் என்ன சொல்கிறது, ஒத்துப்போதெல்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்பப்போ அதை ஒரு கருவியாக நம்ம வந்து பாவச்சிக்கிறோமே தவிர, அதுக்கு மேலே வந்து நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய நேசம் என்பது நிச்சயமாக நம்மை தவிர வேறு யாரையும் நம்மால் நேசிக்க முடியாது என்றால்தான் நமக்கு என்ன சித்திக்கும்னு கேட்டால், அப்பேற்பட்ட வைராக்கியம் இருந்தாலொழிய நமக்கு ஞானம் சித்திக்காதுன்னு சொல்கிறார். இவ்வளோ கடுமை. அதை பாருங்கள், அதை பாருங்கள், உபநிஷத் என்ன பண்ணுது. அதை ஒரு சிஷியனை வச்சு, ஒரு குருவை வச்சு சிஷியனை சொல்லலாம். எங்கே ஒரு அந்யூன்யமான உறவு வந்து மலர்ந்திருக்கோ, மலர்ந்து ஞானமாக வந்து ஞானமாக விரிஞ்சிருக்கோ, அங்கே கொண்டு போய் ஒரு கணவரை வச்சு ஒரு மனைவிட்டு சொல்கிறாரு. இந்த முகூர்த்தம் இருக்குல்ல, இதுதான் ஞான முகூர்த்தம்னு சொல்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன முகூர்த்தம், ஒரு என்ன அன்பு முகூர்த்தத்தில் ஒரு திருமணம் ஆயிருக்கு. ஆனால் அந்த முகூர்த்தம் போதாது, அங்கேருந்து மலர்ந்து ஒரு ஆன்மீகமான முகூர்த்தம் ஒன்று அப்படின்னு கேட்டால் என்ன? ஒரு கணவன் இதை மனைவிக்கு சொல்லுவது, ஒரு குரு சிஷ்யன் சொல்வது பெரிய விஷயமே கிடையாது. அப்படி சொல்லத்தான் வேணும். அதுக்கு தான் சிஷ்யனே வந்திருக்கான், குருவும் அதுதான், அவர் தான் அவருக்கு பாடமும். ஆனால் இங்கே வந்து உபநிஷத் என்ன பண்ணுது, இது ஏதோ காட்டில் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள விஷயம் இல்லை, இது எல்லோருக்குமான விஷயம். இது ரொம்ப யூனிவர்சல். இதில் வந்து ஒளிவு மறை ஒன்றும் கிடையாது, மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே 1+1 is 2 இஸ் ஆல்வேஸ் நாட் இன் மலேசியா, இட்ஸ் ஆல்சோ இன் அமெரிக்கா. ஸோ ஏன்னா ஞானம் என்பது எப்படின்னா ரொம்ப யூனிவர்சலாக இருக்குது. ஆக நம்மை நாம் விரும்புவது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், என்னை நான் நேசிப்பது எப்படின்னா, எனக்கு மிக மிக இயல்பானது என்னை நான் நேசிப்பது, இயல்பாக இருக்கக்கூடியதை எப்படி இருக்குன்னு கேட்டால், நிபந்தனையற்று இருக்குது. இந்த நிபந்தனையற்று இருக்கக்கூடியது வந்து அன்கண்டிஷனல் இருக்கக்கூடியது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், சாமானியமாக இருக்கின்றார். சாமானியம்னா என்ன? யூனிவர்சல். இந்த மூன்று காரணம் போதாதான்னு கேட்குறார். அப்படி ஆணி அடித்த மாதிரி வந்து அறிவில் வந்து புகுத்துறார் சங்கரர். தொடர்ந்து சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.